திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவா, சித் சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் பிறப்பையாருக்கும் பெருந்தவம் நல்கும், மரப்பையாருக்கும் வழிபட வைக்கும், குறப்பெண் குவி முலை கோமளவல்லி, சிறப்பொடு பூசனை செய்ய நின்றார்கே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி கொண்டு, திருமூல தேவ நாயனாரின் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து வணங்கி, திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வரையும் குருமகா சந்நிதானத்தையும் மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கி கொண்டு, அருமையான முறையிலே எழில்ஞான பூஜையை நடத்தி கொண்டிருக்கும் சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களையும் வணங்கி இன்றைய நிகழ்வினை தொடங்கலாம். திருச்சிற்றம்பலம் இன்று வந்து நமக்கு சக்தி நிபாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு உள்ள பாடல்களை பார்க்க போறோம். தவம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்வது என்னன்னு பார்த்தோம். சரியை, கிரியை, யோகம், ஞானம் இல்லையா? அதுல ஒண்ணு ஒண்ணும் 4 வகைப்படும். சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். அதே மாதிரி கிரியைக்கு கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். அப்புறம் யோகத்துக்கு யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். அப்புறம் ஞானம், ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அதுவும் உண்மை உபாயம்னு 2 வகைப்படும். அப்ப இது எல்லாமே 4 வகைப்பட்டு பலவாக நிகழ்வதற்கு பக்குவமாதல் பொருட்டு, இப்போ இவ்வளவு காலமும் இந்த மலத்திற்கு அனுகூலமாக நின்று நடத்திய திரோதான சக்தியானது இந்த ஆன்மாவிற்கு மலபரிபாகம் எய்திய வழி, அந்த கருணை மரமாகிய அந்த செய்கை மாறி முன்போல ஒரு கருணையே வடிவமாக பராசக்தி ரூபமாக ஆன்மாக்கள் மாட்டுப்பதிதல் தான் சக்தி நிபாதம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு சக்தியின் வீழ்ச்சி என்பது பொருள். அதாவது நிபாதம்ங்கிற சொல்ல நீ பிளஸ் பாதம் அப்படின்னு கூட்டணும், பிரிச்சு கூடணும். நன்கு வீழ்தல் அப்படின்ட்டு அதற்கு பொருள் ஆகுது. ஒரு அவைக்களத்துக்கு நடுவுல ஒரு கல் விழுந்ததுன்னு வச்சுக்கிடுவோமே, அது அங்க இருக்கிறவங்களெல்லாம் அகழ்விக்கும். அது மாதிரி சக்தி நிபாதம் நிகழ்ந்த உடனே அந்த ஆன்மாவை மனைவி, மக்கள், மாடு, வீடு என்ற அந்த உலக வாழ்க்கைக்கு பயந்து, அந்த அதிலிருந்து எல்லாம் பயந்து ஓடி ஒரு உண்மையான குருவை வந்து நாட செய்கிறது. ஏன்னா நம்ம பிறவிக்கு வர்றது நம்ம அடிக்கடி சொல்றதுதான், எதுக்காக வரோங்கிறதே எல்லாரும் மறந்து, நம்மளுடைய நாட்டு பெருமை, ஊர் பெருமை, அல்லது கிராமத்து பெருமை, அல்லது காலனி பெருமை, தெரு பெருமை, ஜாதி பெருமை, பரம்பரை பெருமை, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இதுலயே வாழ்ந்து காலம் கழிப்பதற்கு நாம் வரவில்லை. ஆன்மாவில இருக்க அழுக்க நீக்கி சிவத்தை அடைவதற்குண்டான உபாயங்களை தேடி செய்வதற்குத்தான் நாம் பூமிக்கு வந்திருக்கின்றோம். அதற்கு நமக்கு ஒரு நல்ல குரு வேணும், சத்குரு வேணும். அப்படி இல்லைன்னா தப்பான குருவுக்கு பின்னால போனோம்னு வச்சுக்கோங்களேன், குருடும் குருடும் குருடாட்டமாடி குழி விழுமாறின்னு இவரே சொல்லியிருக்காரு. அதே குருவே குருடா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி நமக்கு வழிகாட்டும்? குருட்டுக்கு பின்னால போற சீடனும், அதாவது குருட்டு குரு பின்னால போற குருட்டு சீடன், அப்ப குரு வந்து குருட்டுத்தனமா குழியில வந்தா பின்னால போற சீடனும் குழியில விழுந்துருவான். அதனால அது மாதிரி இல்லாம நமக்கு ஒரு நல்ல குரு வேண்டும். ஆகையால் அந்த ஒரு உண்மையான ஞான குருவை நாட செய்யும் இந்த சக்தி நிபாதம் நிகழ்ந்த பின்பாக. அதனால இது சக்தியின் பதிவு, அதுதான் சக்தி நிபாதம் என்று சொல்லப்பட்டது. இது சோபான முறையில, அதாவது படிமுறையில மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் அப்படின்னு 4 வகைப்படுகிறது. த தரம் அப்படிங்கிறது மிகுதியை குறிக்கக்கூடிய ஒரு சொல். மந்ததரம்னா ரொம்ப மந்தமா இருக்கிற ஆன்மா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, மந்தம்னா சாதாரணமா அதை விட பரவாயில்ல, அப்புறம் தீவிரம், அதற்கப்புறம் தீவிரதரம்னா ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய ஆன்மா, இப்படி படிமுறையில் அதான் சோபானம்னு சொல்லுவோம் அந்த வகையில் இருக்கிறது என்பதை நமக்கு அழகாக உணர்த்துகின்றார். இருட்டரை மூலை இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடல் குறித்து குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி மருட்டி அவனை மனம் புரிந்தாளே. இல்லையா, நமக்கு இதை கேட்டவுடனே என்னது இந்த பாட்டு, என்னவோ மாதிரி இருக்கே, சாத்திரம் தோத்திரம் நாங்க இருட்டரைங்காங்க குமரிங்காங்க கிழவன மணந்தாள்னு வருது, இது என்னது அப்படின்னு நமக்கு ஒரு சாதாரணமான நோக்கத்துல பார்த்தா அப்படித்தான் தெரியும். அதாவது திருவருட் சக்தி ஆன்மாவை எங்கனம் ஒய்ய வைக்கின்றது என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது. அப்ப ஒளியற்ற அஞ்ஞானம், அந்த அஞ்ஞானமே நிறைந்திருக்கக்கூடிய இந்த உடம்புல மூளையில இருக்குது சக்தி. ஏன்னா நமக்கு அஞ்ஞானம் இருக்கும் தன்னையும் சக்தி வந்து தன்னை காட்டாது. சரி, அப்போ அது என்ன பண்ணுது, இந்த ஆன்மாவுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சு ஆன்மாவோட அஞ்ஞானத்தை போக்கி தன்னோட இயல்பு தடை இயல்பு தலைவன் உபகாரம் இதையெல்லாம் உணர செய்து அவனை மருட்டி, அதாவது ஆன்மாவை மருட்டி ஏற்றுக்கொள்கிற, அதான் மனம் செய்தாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சக்தியை வந்து இதுல ஒரு பெண்ணாக உருவகித்திருக்கின்றார்கள். அதற்கு ஏற்ப அந்த கருத்து வருகிறது. இருள் அப்படிங்கிறது அஞ்ஞானம். இப்ப உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய புற இருள் வந்து தன்னை காட்டும், பொருளை காட்டாத தவிர தன்னை இது இருள் அப்படின்னு நம்ம கண்ணுக்கு புலப்படுது. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய அகை இருள் இருக்கு இல்லையா, அஞ்ஞானம் அறியாமை ஆணவம், அது வந்து என்ன செய்யாது, தன்னையும் காட்டாது தலைவனையும் காட்டாது. அதாவது இந்த ஆன்மா ஒரு வியாபக பொருள், அந்த ஆன்மாவின் வியாபகத்தன்மையை அது மறைத்து விடுகிறது. அப்ப ஆணவ மலத்தோட செயல் என்னது, ஆன்மாவின் வியாபகத்தை மறைத்தல். இப்போ அதனை உடைய அறை அப்படின்னு சொல்லும் போது இந்த மாயா காரியமாகிய அஞ்ஞானத்திற்கு உறையுளாக இருக்கக்கூடிய இந்த உடல், இதுல இருந்த குமரி அப்படிங்கிறது உயிர்களுக்கு அஞ்ஞானத்தை போக்கி ஞான ஒளியை உபகரிப்பதற்காக, இவ்வளவு நாள் திரோதான சக்தியாக இருந்தவள் இப்போது அருள் சக்தியாக பராசக்தியாக எழுந்தருள் இருப்பது. இப்ப குருட்டு கிழவன் அப்படின்னா அனாதியே ஆணவமல சேர்க்கையினால வியாபகம் அகன்ற ஆன்மா, அதுக்கு எங்க நிச்சயமா குருட்டுத்தனம் தான் இருக்கு, அக இருள்ள இருக்கு. ஆக அவனை சார்ந்து அவனுக்கு தன்னோட இயல்பையும் தலைவனுடைய உபகாரமும் தடையோட இயல்பையும் உணர செய்வது, அதன் பின்பாக தன்வசமாக்கி அந்த ஆன்ம குணம் கெட்டு அருள் குணத்தை சார செய்தல், இது அம்பாள் நமக்காக செய்றா பெரிய உபகாரம். அதனால அருளை நாம் எங்கனம் வழிபட வேண்டும் என்பதற்கு, பொதுவாக அம்பாளை எப்படி கும்பிடணும்னா சரி அவளுக்கு இந்த பூ பிடிக்கும் அப்புறம் வந்து விளக்கு பூஜை பண்ணணும் இந்த மாதிரியே ஒரு வழிபாடு, அப்படி இல்லை. அவ வந்து ஞான நிலையில எவ்வளவு பெரிய உபகாரத்தை நமக்கு பண்றா அப்படிங்கறத இந்த ஞான நூல்களின் வாயிலாக நாம் தெரிந்து அஞ்ஞனம் அவளை வழிபட கற்றுக்கொள்ள வேண்டும். சாமானியமாக அஞ்ஞனம் வழிபடுவதெல்லாம் சும்மா இம்மை பயன்களைத்தான் தரும், இது அம்மை பயன் மறுமை பயனுங்கிறோம், அதனால தர்றதுனால கண்டிப்பாக இம்மை பயனும் அதுல கிட்டும். ஆக இந்த முதல் பாடலிலே நமக்கு மிக அழகாக திருவருட் சக்தி நம்மை எங்கனம் உய்ய கொள்கிறது என்பது, அது தன்னை எங்கனம் உய்ய கொண்டது என்பதை நமக்கு இந்த பாடலின் மூலம் அவர் உணர்த்தி இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக தீம்புலனான திசையது சிந்திக்கில் ஆம்புலனாய் அறிவார்க்கு அமுதாய் நிற்கும் தேம்புலனான தெளிவறிவார்கட்கு கோம்புல நாடிய கொல்லையும் ஆமே அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த இனிய பொருளாக தீம்புலன், அதாவது இனிய பொருளாக இருக்கக்கூடிய அந்த இனிய பொருளான நிலையை ஆராய்ந்தால், அதாவது சிந்திக்கல்னா ஆராய்ந்தால், ஆம் புலன் தனக்கு ஆகக்கூடிய விஷயம் இது என்று அதாவது அறிந்து அனுபவிக்க வல்லவர்களுக்கு தேம்புலன் இல்லையா அழகாக, அதாவது அமுதம் போல இனிப்பது, அது மட்டும் இல்லாம தேன் மாதிரி ஒரு தெளிவு, தேன் போலும் பொருளான தெளிவை நுகர்வார்க்கு தெளிவறிவார்கும் சொல்லி தெளிவாக நுகர்வார்களுக்கு கோம்புல நாடி இல்லையா, அந்த பசுக்கள் விஷயமாக விரும்பிய சிவஞான பயிர் விளையக்கூடிய முல்லை நிலமாகிய கொல்லையாகும், கொல்லையும் ஆமே அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது தனக்கு இனிக்கும் விஷயமான நிலையை ஆராயின் சிவசக்தி ஆக்கம் தரும் அறிவாய் அறிவிற்கு அமுதாய் இனிக்கும். அழகான ஒரு விஷயத்த நமக்கு உணர்த்தியிருக்காரு. நமக்கு அறிவுக்கு ஆக்கம் தந்து அறிவுக்கு அமுதாக இனிக்கின்றது சிவசக்தி. அந்த தேரலின் தெளிவான அந்த சக்தியை விரும்பி நுகர வல்லவர்களுக்கு, பசுக்கள் வந்து எந்த நிலத்தை விரும்பி போகணும், முல்லை நிலத்தை, அப்படி ஆகும் அது அப்படின்னு சொல்றாரு. கோப்புலன்கிறது கோம்புலம்னு எதிரை எதுகை நோக்கி இங்க மெலிந்திருக்கிறதுன்னு சொல்றோம். கோனா பசு. திருமூல தேவ நாயனார் என்ன செய்தார், அவர் வந்து தேவலோகத்துல இருந்து வந்தார், மேல கைலாயத்துல இருந்து வந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இங்க வந்து ஒரு ஆயன், அதாவது ஒரு இடையனுடைய உடம்பில் தான் புகுந்து நமக்கு இதை தருகின்றார். ஆகையால் பசுக்களை எல்லாம் பேணினார் என்று நாம் பார்க்கின்றோம். அதனால திருமூல தேவர் வந்து ஆயரான நிலைக்கு ஏற்ப இந்த சத்தினிபாத அனுபவத்தை, பசுக்கள் விரும்பிய அந்த பசுக்களுக்கு கிடைத்த ஒரு விஷயமாக நமக்கு அதை உணர்த்துகின்றார். ஆக அந்த பாடலை சிந்தித்த பின்பாக, இருள் நீக்கி எண்ணில் பிறவி கடத்தி அருள் நீங்கா வண்ணமே ஆதி அருளும் மருள் நீங்கா வானவர் கோனோடும் கூடி பொருள் நீங்கா இன்பப் புலம் பயின்றானே அப்படின்னு சொல்றார். அதாவது சக்தி எந்த வகையில் நமக்கு உபகாரத்தை செய்கின்றாள் என்பதை சொல்கிறது. ஆதிசக்தி, அதான் திரோதான சக்தி, அது வந்து ஆணவமலை இருளில் இருந்து அகல செய்து இந்த கரங்கும் சகடமும் போல இடையராது வரக்கூடிய பிறவிகளை கடக்க செய்து. கந்தர் கலிவெண்பால குமரகுருபர சுவாமிகளும் கரங்கும் சகடமும் போல் ஜென்மித்து உழலச் செய்வித்துன்னு வரும். அதனால அந்த மாதிரி நம்ம வந்து காற்றாடி போலையும் வண்டி சக்கரத்தை போலையும் அதெல்லாம் எப்படி சுழன்று கொண்டே இருக்கிறதோ இடைவிடாது, அது மாதிரி நம்ம எண்ணற்ற பிறவிகளை எடுக்கின்றோம். அந்த பிறவிகளை எல்லாம் கடக்க செய்து, முதல்ல ஆணவ இருளை அதுல இருந்து அகல செய்து, பிறவியை கணக்கற்ற பிறவிகளை கடக்க செய்து, அது மட்டும் போதுமா, திருவருள்ல இருந்து என்றுமே பிரியாது தோயும் வண்ணம் அருள் செய்வாள். இப்ப அம்பாளுடைய அனுகிரகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப புரட்டாசி மாசம், அடுத்த வாரம் நவராத்திரி வருது. அப்போ அம்பாளை நம்ம எப்படி அவளை பணிந்து கேட்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு அழகான ஒரு விஷயங்கள். ஏற்கனவே நாலாம் தந்திரத்துல அந்த பீஜ மந்திரங்கள், அந்த யந்திரங்கள், அந்த பூஜை முறைகள் எல்லாம் அழகா சொல்லுவ, அம்பாளுடைய திருநாமங்கள் எல்லாமே அழகா தரப்பட்டிருந்தது. அப்போ சத்தியநிபாதம் பெற்ற உயிர் திருவருள்ள என்றும் நீங்காது தேவ தேவனாகிய சிவபெருமானோடு கூடி அந்த புருஷார்த்தமாக ஆன்மாக்கள் தவறாது அடைவதற்கு உரியதாக, அந்த தர்ம அர்த்த காம மோக்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வீட்டின்பமாகிய பேரறி திருத்திரத்துல பயிலும்படியாக செய்கின்றது. அழகா சொல்றார். இப்ப எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு விஷயம், ஆணவ இருள்ல இருந்து அகல வைத்து கணக்கற்ற பிறவிகளை கடக்க செய்து திருவருள்ல இருந்து பிரியாத வண்ணம் அப்படியே தோயும் வண்ணம் அதுல அருள் செய்து. அப்போ அம்பாளும் சுவாமியும் எப்போதும் தாதான்மிய சம்பந்தத்தோடு கூடி இருப்பாங்க. அவங்களை வழிபடும் போது நமக்கு நிச்சயமாக இந்த ஆன்மாக்கள் அடைவதற்கு உரியதான வீடு பேர் அது மிக அழகாக கிட்டும் என்று இதிலே உணர்த்தி இருக்கின்றார். ஆன்மாக்கள் பிறவிக்கு வருவதே அதற்கு தானே, அழுத்து நீங்க சிவத்தை அடை வேண்டும், அதுதான் பாச நீக்கமும் சிவப்பேரும். அடுத்து, இருள் சூழ் அறையில் இருந்தது நாடில் பொருள் சூழ் விளக்கது புக்கெறிந்தாற்போல் மருள் சூழ் மயக்கத்து மாமலர் நந்தி அருள் சூழ் இறைவனும் அம்மையும் ஆமே அப்படின்னு சொல்றார். அந்த திருவருள் சக்தி அறியாமையே நிரம்பிய இந்த மாயா காரியமாகிய உடம்புல இருந்த இயல்பை ஆராய்ந்தால், ஏற்கனவே அப்படி இருக்குங்கிறத நம்ம ஆராய்ஞ்சிட்டோம், இதுக்கு முந்தையும் ஒரு பாடல்ல பார்த்துட்டோம், அப்படி இருக்கக்கூடிய அந்த இயல்பை ஆராய்ந்தால் இருட்டறையில பொருட்களை தேடுவதற்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு விளக்கு வேணும். அப்படி உபகாரப்படக்கூடிய விளக்கு இருட்டறையில புகுந்து பிரகாசமா எரியற மாதிரி, இந்த ஆணவ காரியமாகிய அறியாமையில் விளைந்த மயக்கத்துல இதய தாமரையில ஒளி பிளம்பாக எழுந்தருளி இருக்கும் சிவம், ஆன்மாக்கள் மேல வைத்த கைமாறு, அதாவது கைமாறு கருதா கருணை, அந்த கருணையினால சிவமும் சக்தியுமா விளங்குவார்கள் என்று அழகாக எடுத்துரைக்கின்றார். அப்போ ஆணவத்தால் மறைப்புண்டு அறிவிழந்து இருளான ஆன்மாக்களிடம் இறைவன் சிவமும் சக்தியுமாக விளங்கி அறியாமையை நீக்கி ஆட்கொள்வார் என்று மிக ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்தி இருக்கின்றது சுவாமியும் அம்பாலும் நமக்கு செய்யக்கூடிய உபகாரம். மீண்டும் ஒரு விஷயத்தை, ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க புதுசா பார்க்கலாம், அதுக்காக இந்த தெரிஞ்ச கருத்தா இருந்தாலும் திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. சாதாரணமான காமிய பக்தியை நிச்சயமாக நாம் விட்டு விட வேண்டும். எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிற தன்மையை நம்ம விட்டுறணும். ஏன்னா அதெல்லாம் நாம வந்து தாயின் கருவுக்குள் வருவதற்கு முன்பாகவே இறைவன் தீர்மானித்து தான் அனுப்புறாரு. அவருக்கு தெரியும் நமக்கு என்னென்னக்கு என்னென்ன கொடுக்கணும். ஏன் அது நொடியா இருக்கலாம், நிமிஷமா இருக்கலாம், மணிக்கணக்கா இருக்கலாம், நாள் கணக்கா இருக்கலாம், வாரக்கணக்கு, மாதக்கணக்கு, வருடக்கணக்கு, ஆயுள் வரைக்கும் எப்பப்ப நமக்கு என்ன கொடுக்கணும், அதான் வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினு அந்த நிலைதான். அந்த மாதிரி ஒரு அந்த ரெண்டு வரியும் நமக்கு உணர்த்துது. அதனால இதை செஞ்சா அது கிடைக்கும், அதை செஞ்சா இது கிடைக்கும்னு அந்த காமிய பக்தியை விட்டு விட வேண்டும். நிஷ்காமியமாக கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விழுங்கினார்னு செக்கிழார் பெருமான் சொல்றார் இல்லையா, அது மாதிரி வழிபட வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். இப்போது நாம் இந்த மிகவும் மந்ததரமாக இருப்பவர்களுடைய நிலையை சத்தி நிபாதத்தில் எப்படி இருக்கும் என்று இதிலே பார்த்தோம். இதற்கு அடுத்தபடியாக மந்த நிலை, அதை விட கொஞ்சம் பரவாயில்லாத நிலையில இருக்கிறவங்க, சோபான முறையில படிமுறையில அதுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்கள், திருவருள் சக்தி வந்து திரோதான சக்தியாக ஆன்மாக்களை சார்ந்து மாயையில் பதிவிப்பது போல பதிவித்து இந்த கண்மங்களை எல்லாம் புசிக்க செய்து, அதாவது இந்த வினைகளை எல்லாம் அனுபவிக்க வைத்து வினை பயன்களை, இந்த ஆடையில அழுக்கு இருக்கும், அதுக்கு இந்த ஓர் மண்ணை சேர்த்தா அந்த சேர்த்து அதை துவைக்கும் போது அழுக்கு நீங்கும் இல்லையா, அது மாதிரி ஆடையில் சேர்த்த ஓர் மண்ணை போல பல கண்மங்களை வாட்டி விடுகிறது. அப்படி வாட்டி சிவஞானத்தை உதவுகின்ற பேரருள் செயலாகும் அப்படிங்கிறது. அந்த திரோதான சக்தியா, திருவருள் சக்தி திரோதான சக்தியா இருந்து நமக்கு என்ன செய்கிறது, மருட்டி புணர்ந்து மயக்கமும் நீக்கி வெருட்டி வினை அறுத்து இன்பம் விளைத்து குருட்டினை நீக்கி குணம்பல காட்டி அருட்திகள் ஞானமது புரிந்தானே என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மந்த பரிபாக நிலையில் இருப்பவர்களை பற்றி இதிலே சொல்லுகின்றார். இப்ப இறைவன் என்ன செய்வாங்கிறது திருமுறைகளை நமக்கு சொல்லுது. குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி இல்லையா, அது மாதிரி இப்ப ஆன்மாவை முதல்ல தன்வயம் ஆக்குதல். இப்ப அது வந்து பாசத்தின் வயமாக இருக்கிறது, அதை தன்வயம் ஆக்குறார். அப்படி ஆக்கி ஆணவ மலத்தோடு சேர்ந்து மயங்கி கிடக்கக்கூடிய நிலையை போக்கி, அதான் மயக்கமும் நீக்கி அந்த மயங்கி இருந்த நிலையிலிருந்து மாத்தி வெருட்டி வினை அறுத்து இல்லையா, கண்மங்களை அச்சப்படுத்தி வெருண்டு உருண்டோட வைத்து ஆன்மாக்களுக்கு இன்பத்தை விளைய செய்து குருட்டினை நீக்கி, குருடுங்கிறது தான் அந்த குருட்டுத்தன்மைங்கிறது தான் அறியாமை, அதை நீக்கி குணம் பல காட்டிங்கிறது சிவகுணத்தையும் காட்டணும், சிவகுணத்தையும் காட்டணும், அதெல்லாம் உணர்த்தி திருவருளின் கண்ணே நீங்காது விளங்குவதற்கு ஏதுவாகிய அது இந்த சிவஞானம். சிவஞானம் இருந்தாத்தான் ஆன்மா திருவருள்ல தோய்ந்து இருக்கும், இல்லைன்னா வாசனா மலம் தாக்கும், இல்லைன்னா மல வாசனைப்படி அது எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கும். சிவஞானம் ஒன்றால்தான் இது சாத்தியம் ஆகும். ஆக திருவருளில் நாம் நீங்காது விளங்க வேண்டும் என்றால் அதற்கு ஏதுவாகிய சிவஞானத்தை நமக்கு இறைவன் வழங்குகின்றார். யாருக்கு, மந்த நிலையில் உள்ள அந்த மந்த பரிபாக நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்கு. கன்னித்துறை படிந்தாடிய ஆடவர் கன்னித்துறை படிந்தாடும் கருத்திலர் கன்னித்துறை படிந்தாடும் கருத்துண்டில் பின்னை பிறவி பிரிதில்லை தானே அப்படிங்கிறார். இந்த சத்தினிபாதம் கைவரப்பெற்றால் மீண்டும் வாசனை தாக்காது. அப்படி தாக்காம இருப்பதற்கு அதுல நிலைச்சிருக்கணும், அதுதான் முக்கியம். நம்ம அதுல நிலைச்சிடலாம் நிச்சயமா வாசனாமலம் வந்து வாதனைகள் வந்து நம்மை காக்கும். இப்ப திருவருள் சக்தியோட நெறியில் தோய்ந்த அனுபவ ஞானிகள் ஆணவ வலியால் அதன் கண்ணே நிலைத்திருக்கும் கருத்திலர் ஆவர். இப்போ திருவருள் சக்தி பதிஞ்சாச்சு, ஆனாலும் ஆணவத்தோட வலிமையால் இந்த திருவருள் சக்தியில தோய்ந்து இருக்காமல் இருந்து விடுவார்கள். அஞ்ஞனம் ஆகாதவாறு நிலைத்த உறுதி, உறுதியான ஒரு ஞானம், நிலைத்த உறுதியான ஒரு ஞானம் உண்டானால் பின்னால பிறவி துன்பம் கிடையாது அப்படின்னு அழகா எடுத்து சொல்லுகிறார். கன்னியாகுமரி கடல் துறையில போய் நீராடுபவர்கள் கன்னியா பரமேஸ்வரியை அவள் உணர்த்தக்கூடிய மார்க்கத்துல நின்று அவள் அருளுள்ள தோயணும், அந்த கருத்துல என்ன புரோஜனம் கிடையாது. அப்படி அந்த அருளில் தோய்ந்தால் பிறப்பில்லை என்று மிக அழகாக நல்ல வெளிப்படையா பாடலை வாசிக்கும் போதே அந்த கருத்து புரியும்படி நமக்கு வழங்கி இருக்கின்றார். அடுத்து செய்யன் கரியன் வெளியன் நற்பச்சையன் எய்த உணர்ந்தவர் எய்யலர் இறைவனை மை வென்றகன்ற பகடூரி போர்த்த வெங் கை இவன் கையன் இவன் என்று காதல் செய்வீரே அப்படின்னு சொல்றார். சிவம்தான் பரம்பொருள் என்று பக்தி செய்யுங்கள் என்று மந்த சக்தினி பாதம் உடையவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார் இந்த பாடலின் மூலம். தினோ ஒரு குரு, தினோ ஒரு வழிபடு தெய்வம், சிறு தெய்வங்கள் அப்படி இல்லாம அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அங்க போகணுமா இங்க போகணுமா அந்த அமைப்புல சேரணுமா இந்த அமைப்புல சேரணுமா அப்படி எல்லாம் இல்லாம எனக்கு சிவம்தான் எல்லாம், சிவபெருமான கும்பிட்டாலே எனக்கு போதும், அப்புறம் அவரே எனக்கு குருவாக வந்து உணர்த்துவார் அல்லது நமக்கு பக்குவம் வரும் வரை ஒரு குருவை அதிட்டித்து நின்று உணர்த்துவார், இந்த ஒரு உணர்வு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதான் செய்யன் என்ற சொல் வந்து பிரம்மனையும் கரியன் என்ற சொல் இந்திரனையும் வெளியன் என்ற சொல் ருத்ரனையும் பச்சையன் என்ற சொல் திருமால், இவங்கெல்லாம் சிவபெருமானை சார்ந்து உய்ய அறிந்தவர்கள் எய்த உணர்ந்தவர் அப்படின்ட்டு. அப்படி இருந்தும் எய்யலர் இறைவனை, அவங்க எல்லாம் சிவபெருமானை அடையவில்லை. அப்படி இல்லாம நீங்க மேகத்தை போன்ற அந்த கருமை இறத்தால் அப்படி மேகம் போல இருந்த யானை, அந்த பெரிய யானையோட தோலை உரிச்சு போர்த்துன பரம்பொருள் இவர்தான் அப்படின்னு உணர்ந்து உறுதியோடு அவர் மீது பக்தி செய்யுங்கள், இவர்தான் நாம வழிபடக்கூடிய கடவுள் என்ற உரைப்பு உங்களிடம் இருக்க வேண்டும் என்று மிக அழகாக உணர்த்தியுள்ளார். இப்ப பிரம்மன் போன்றவர்கள் அந்த தேவர்கள்லாம் இறைவனை கையிலேயில போய் தரிசிக்கும் நற்பேறு அவர்களுக்கு இருக்கு. தினம் சுவாமிகிட்ட போய் எல்லா விஷயமும் சொல்லணும். அந்த நற்பேறு பெற்றாலும் சிவபெருமானோடு இரண்டர கலக்கக்கூடிய அந்த இன்ப நிலையை அவர்கள் அடையவில்லை. நீங்கள் சிவமே பரம்பொருள் என்று உணர்ந்தால் நற்பேறு எய்தலாம் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். அன்பு செய்யுங்கள், அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. சுவாமி மேல அன்புதான், பக்திங்கிறது தான் அன்பு. இப்ப அவங்கெல்லாம் கண்டாங்க, நேர்ல போய் பரமேஸ்வரனை கைலாயத்துல போய் கண்டாங்க. கண்டாலும் இந்த அதிகார மலத்தில் உள்ள சகலான்மாக்கள் தான் அவங்க, அதனால பேரின்பத்தை அவர்கள் பெறவில்லை. அந்தந்த அதிகாரத்துல இருக்காங்க ஆனா சகலான்மாக்கள் தான், அதனால அவங்களால பேரின்பத்தை துய்க்க முடியவில்லை. நீங்க உங்களுக்கு திருவருள் வீழ்ச்சி பதிந்தால், அதாவது சக்தி நிபாதம் நிகழ்ந்தால் அதை பெற்றீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீடு வேறு கிடைக்கும், அந்த இன்பத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆகையால் அன்பு செய்து உய்யுங்கள், சிவபெருமான் மீது அன்பு செய்து உய்யுங்கள். அவர் யானத்தோல போர்த்து இறவாமல் இருந்தது சிவபெருமான் ஒரு ஆள் தான், வேற யார் போர்த்தனாலும் இறந்துருவாங்க. அதுவே அவருடைய முழுமுதற் தன்மையை உணர்த்துவதால் இவர்தான் நாம் வழிபடக்கூடிய கடவுள் என்று உணர்ந்து அவரை வழிபடுங்கள் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். இதோட விரிவெல்லாம் தக்கையாக பரணியில நாம பார்க்கலாம். அடுத்து எய்திய காலங்கள் எத்தனை ஆயினும் தையலும் தானும் தனி நாயகம் என்பர் வைகலும் தன்னை வணங்கும் அவர்களுக்கு கையில் கருமம் செய்காட்டதுவாமே. இப்படி பக்தி செய்தால் எங்கனம் இறைவன் அருளுவார் அப்படிங்கிறத உணர்த்துகிறார். அப்ப எய்திய காலங்கள் அப்படின்னா சிவபெருமானையோடு அது அவரை நெருங்கி அந்த ஒன்றிய காலங்கள் எத்தனை காலமானாலும் கையிலும் தானும்னா சக்தியும் சிவமும் ஒப்பற்ற நாயகம் தனி நாயகம்னா ஒப்பற்ற நாயகம்னு நமக்கு உணர்த்துவாங்க. அதை உணர்ந்து இடையறாத நாளும் வணங்கணும். வைகலும் அப்படின்னா தினந்தோறும் அவங்கள இடையறாது வணங்கணும். அப்படி வணங்கக்கூடியவர்களுக்கு அதாவது சிவனடிக்கு அன்பு செய்து அடங்கி இருக்கக்கூடிய நிலையை காட்டும். அதாவது திருக்கரத்தால் அஞ்ஞானம் காட்டுகிறது அப்படின்னா அது எப்படின்னு பாத்தீங்கன்னா சின்முத்திரை. அதான் இந்த விரல் வந்து பதி, இது பசு, இது மூன்றும் பாசம், அதாவது ஆணவம் கண்மம் மாயை. இது மூணும் ஜடப்பொருள், பசு சித்துப்பொருள், பதி சித்துப்பொருள். இந்த சித்துப்பொருளான பசு பதியோட இல்லாம இதோட சேர்ந்து இருக்கு. இது சித்துப்பொருளை அதன் திருவடியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டால் தாடலை போல அப்படின்னு சித்தாந்தம் அழகா நம்ம சிவபெருமானுடைய தாள்கள்ல நம்முடைய தலை அப்படி இணைந்து இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு அழகாக அந்த ஞானமானது கிட்டும், முக்தியானது கிட்டும் என்பதை சின்முத்திரையில அழகா நமக்கு உணர்த்தியிருக்கின்றார். பரம்பொருளோட திருவடியில உன்னுடைய சிரம் ஒன்ற முனைப்பில்லாமல் நீ வழிபட்டு கிடக்க வேண்டும் என்பது அதுதான் உனக்கு பேரின்பம் அப்படின்னு அழகாக நமக்கு பேரின்பம் எங்கனம் சித்திக்கும் என்பதை அந்த பாடலிலே நமக்கு தெளிவாக அறிவுறுத்தி இருக்கின்றார். கண்டுகொண்டோம் இரண்டும் தொடர்ந்து ஆங்கொழி பண்டு பண்டோயும் பரமன் பரஞ்சுடர் வண்டு கொண்டாடு மலர்வார் சடை அண்ணல் நின்று கண்டார்க்கு இருள் நீக்கி நின்றானே என்று சொல்லுகின்றார். இந்த மந்த பக்குவிகளுக்கு ஜோதி தரிசனமும் அதோட பயனையும் எப்படி இருக்கும் என்று உணர்த்துகின்றார். கண்டுகொண்டோம் இரண்டும், அதாவது இடைகலை பிங்கலை, இந்த இரண்டு நாடிகளையும் தொடர்ந்து புருவ மத்தி வரைக்கும் சென்று அந்த ஒளி தொடர்ந்தாங்கொளி இல்லையா, அதாவது தீப ஒளி போன்ற காட்சியை கண்டுகொண்டோம் அப்படின்னு சொல்ற. அப்போ பண்டு பண்டோயும் இல்லையா அப்படின்னா பழமையான எல்லாத்துக்கும் பழமையாக, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளேன்னு சொல்றார் இல்லையா, அது மாதிரி அப்படி எல்லாம் ஒடுங்குவதற்கு இடமாக உள்ள பரமேஸ்வரன். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் மேலான சுடர் வடிவான பரம் சுடர் படம் பரம்னாலே மேலான மேலான சுடர் வடிவினனாக இருக்கின்றார். வண்டுகள் வந்து தேனை கொண்டு ஆடுகின்ற மலர்களை அணிந்த ஜடையை உடையவர். அந்த பெருமான் தன்னிடம் நிலை பெற்று நின்று தரிசிக்க வல்லார்களுக்கு அறியாமையாகிய இருளை நீக்கி நிற்கின்றார். அப்ப நம்முடைய அறியாமை நீங்க வேண்டும் என்றால் பரமேஸ்வரனை எப்போதும் வழிபட வேண்டும். மிக அழகாக இந்த விஷயத்தை இந்த பாடல்ல சொல்லியிருக்கார். இறைவன் எப்படிப்பட்டவர்ங்கிறத ஜோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கினவர், ஒளிமயமா இருக்கக்கூடியவர், ஞானத்தின் திருவுரு. நாம அஞ்ஞான நிலையில் இருக்கின்றோம் ஆன்மாவானது. அப்ப அவரை வழிபட வழிபட அஞ்ஞானம் அகலும் மெஞ்ஞானம் கைகூடும் அப்படிங்கிறத அழகாக உணர்த்திருக்கின்றார்.